நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பார் ஓயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தெருமை காக்கவே சமாதியிற்றேந்தெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல இந்த சத்சங்கம் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் வகுப்பாக அமைகின்றது, சத்சங்கமாக அமைகின்றது. நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் 23 வகுப்புகளாக 36 தத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் சுத்த மாயையிலிருந்து வந்த சுத்த தத்துவங்கள், ஓ சிவ தத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை போன வகுப்பில் சிவ தத்துவங்களை தொடங்கி மிகவும் விரைவாக அதை பார்த்தோம். அதற்குரிய காரணம், சிவ தத்துவங்கள் ஐந்தையும் நாங்கள் படிக்கும் போது ஒரே நாளில் அதை கேட்பது காதுக்கு நன்றாக இருக்கும் என்பது ஒரு கருத்து. அதை பல அன்பர்களும் அதன் பின் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் அதை மீண்டும் ஒரு முறை விரிவாக சொல்ல வேண்டும் என்று சிலர் கேட்டிருந்தார்கள். இருப்பினும் நாங்கள் வளமை போலே அதைத்தான் செய்கின்றோம். மீட்டல் பார்த்துத்தான் புது வகுப்புக்கு வருவோம். அதே போல் இன்று மீட்டலில் அதை ஒருக்கா பார்த்து விடுவோம், எல்லாருடைய நலனுக்காகவும். இந்த சுத்தமாயா காரியங்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பல வகுப்புகளாக பார்த்து கொண்டிருக்கும் விடயங்களில் 4 விடயங்கள் உண்டு என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அந்த 4 விடயங்களும் சுத்தமாயா காரியங்களில் இருப்பவை கலைகள் என்று சொல்லப்பட்ட 5, அது சக்திக்குரிய செயலாற்றல். மற்றது சுத்த தத்துவம் சிவ தத்துவம் என்று சொல்லப்படும் 5. அதைத் தொடர்ந்து வாக்குகள் சொல், அதை பற்றி படிக்கப் போகின்றோம் என்று இறுதியில் அவை 4. அதைத் தொடர்ந்து தொழிற்படுத்தும் ஓ இயக்கப்படுத்தும் முறைகள், அதை பிரேரக காண்டம் என்று சொல்வார்கள், அது 4வது முறை. இந்த 4ஐயும் சேர்த்துத்தான் சுத்த மாயா காரியங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்களுக்குள் பேராசிரியர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இப்போது 2வது நிலையை முடித்து விட்டோம் வகுப்பு முறையில். ஆனால் இன்று மீட்டல் செய்கின்றோம், 3வது முறைக்குள் இன்று போகப் போகின்றோம். ஆகவே மீட்டலுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சிவ தத்துவங்கள் என்பது 5 என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். 1 சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. இந்த சிவம் என்றால் என்ன? 100% ஞானத்தை கொண்டு செயல்படுத்தும் விடயம். சக்தி தத்துவம் என்றால் என்ன? 100% கிரியை செயலை மையமாக வைத்து செய்யும் விடயம். சதாசிவம் என்றால் என்ன? 50% ஞானமும் 50% செயலுமாக 100% மொத்தமாக செயல்படுத்தும் நிலை சதாசிவ நிலை. அதைத் தொடர்ந்து ஈஸ்வர நிலை இருக்கின்றது. ஈஸ்வர நிலையில் கிரியா சக்தி கூடுதலாகவும் ஞானாசக்தி குறைந்த நிலையிலும் சிவன் செயல்படுத்தும் தத்துவம் ஈஸ்வர தத்துவம். சுத்த வித்தையில் அதற்கு மாறாக ஞானம் கூடுதலாகவும் செயல் ஆகிய கிரியா குறைவாகவும் வைத்து செயல்படுத்தும் நிலை. இதுதான் சிவ தத்துவங்கள். ஆனால் இந்த நிலையில் சிவனிலிருந்து செயல்படும் போது அவர் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து அதிலிருந்தும் கீழிறங்கி தான் இந்த நிலைகளை செயல்படுத்துகின்றார். அதையும் ஒரு மீளாய்வு செய்து விடுவோம். சொரூப நிலையில் இருப்பவருக்கு கடவுள், கடந்த நிலையில் இருப்பவன் கடவுள் என்ற பெயர். அந்த நிலையில் சிவனுக்கு ஆதி பரமசிவன் என்றும் சக்திக்கு பராசக்தி என்றும் பெயருடன் அவர்கள் செயல்படுகின்றார்கள். அந்த சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றான். அந்த நிலைக்கு வந்ததும் அந்த கடவுள் என்பவன் இறைவன் என்று பெயர் கொள்கின்றான். பொதுப்பெயர். அந்த பொதுப்பெயரில் அவனுக்கு கிடைக்கப்படும் தனிப்பெயர்கள் ஆதி சிவன், ஆதி சக்தி. சிவனுக்கு ஆதி சிவன், சக்திக்கு ஆதி சக்தி. இது அவன் தடத்த நிலைக்குள் வந்தவுடன் அவன் எடுக்கும் பெயர்கள். அதிலிருந்து இன்னொரு நிலைக்கு கீழே வருகின்றான். அந்த நிலை பதிநிலை என்று பார்த்தோம். அந்த பதிநிலைக்கு அவன் வந்துதான் இந்த 36 தத்துவங்கள் உருவாகின்றன. இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகள் உருவாகின்றன. அந்த கோட்பாட்டில் தான் நாங்கள் படிக்கின்றோம் பதி, பசு, பாசம். அந்த பதிதான் இந்த பதி. ஆகவே இறைவன் நிலையிலிருந்து பதிநிலைக்கு இறங்குகின்றான். அந்த நிலையில் இறங்கினா பிறகு கூட அவன் செயல்படத் தொடங்கவில்லை என்று பேராசிரியர் அழகாக சொல்கின்றார். அந்த பதிநிலையிலிருந்து அவன் சிந்திக்கின்றான். என்னத்தை சிந்திக்கின்றான்? தன்னுடைய இச்சாசக்தி மூலம் இந்த ஆன்மாக்கள் ஆணவ மலத்தில் கட்டுண்டு கிடக்கின்றனவே, இவர்களும் என்னைப் போல் ஒரு உயிர்தானே. நான் பேருயிராக இருந்தாலும் அவர்கள் சிற்றுயிராக இருந்தாலும் அவர்கள் இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டு இருக்கின்றார்களே, அவர்களை நான் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அந்த பதிநிலையிலிருந்து, அந்த நிலையிலிருந்து யோசிக்கும் போதுதான் அவனுக்கு அந்த பதி, பசு, பாசம் என்ற அந்த மூன்று அனாதி நிலைகளும் அவன் சிந்திக்கின்றான். ஆகவே இந்த பதி, பசு, பாசத்தில் பசுவாகிய ஆன்மா பாசத்தில் கட்டுண்டிருக்கின்றது. அதுதான் அடிப்படை அனாதி கருத்து. ஆகவே இந்த நிலையில் அவன் யோசித்தவுடன் யோசிக்கின்றான், ஓகே, நான் ஒரு செயல் திட்டத்தை போட்டு விடுவோம். அந்த செயல் திட்டத்தில் இன்னொரு நிலை தன்னை இறக்கி தான் தனியே இறங்கினால் காணாது. இதை இயக்குவதெல்லாம் தன்னுடைய சக்தியையும் சேர்த்து இறக்கி என்னுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துவோம். அதுதான் 36 தத்துவங்கள். அந்த நிலைக்கு வர யோசிக்கின்றான். எந்த நிலையிலிருந்து யோசிக்கின்றான்? பதிநிலையிலிருந்து யோசிக்கின்றான். அந்த நிலைக்கு வந்தவுடன் இன்னும் ஒரு பெயர் எடுக்கின்றான். அது பரநாதம், பர விந்து. நாதம் என்றால் சிவன், விந்து என்றால் சக்தி. ஆகவே பரநாதம், பரவிந்து என்று இரண்டு நிலைகளை எடுத்து விடுகின்றான். அந்த இடத்தில் பரநாதத்தை தனக்கும் பரவிந்து நிலையை சக்திக்கும் கொடுக்கின்றான். இந்த நிலையில்தான் இந்த சிவ தத்துவம் தோன்றுகின்றது. ஆகவே இந்த நிலையிலிருந்து எப்படி இந்த சிவ தத்துவம் தோன்றுகின்றது என்று பார்த்தோம் என்றால், இந்த நிலையில் ஒரு விடயத்தை பேராசிரியர் சொல்லி இந்த சிவ தத்துவங்களுக்குள் எங்களை கூட்டிச் செல்கின்றார். முதலாவது அவர் சொல்லும் விடயம், ஒரு பொருளை எடுத்தோம் என்றால் அதுக்கு இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பொருள் நிலை, மற்றது செயல் நிலை. பொருள் நிலை என்றால் என்ன? பொருள் நிலை என்றால் அந்த பொருளுக்குரிய சக்தியை தனக்குள் வைத்திருக்கும் நிலை. செயல் நிலை என்றால் என்ன? அது செயல்படுத்தும் நிலை. ஆகவே பொருள் நிலையில், அதை ஆங்கிலத்தில் சொல்லுவோம் விஞ்ஞான ரீதியான சொல்லில் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது அந்த பொருளில் சக்தி அடங்கி இருக்கின்றது. அந்த சக்தி வெளிப்படும் போது அதை ஆங்கிலத்தில் விஞ்ஞானத்தில் சொல்லுவோம் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த சக்தி வெளிப்படுகின்றது, இதுதான் அவனுடைய இயக்கமும். அவன் அந்த பொருள் நிலை என்று சொல்வது இங்கு சித்தாந்தத்தில் சிவனுடைய நிலை, செயல் நிலை என்று சொல்வது சக்தியின் நிலை. ஆனால் இந்த பொருள் நிலையில் சிவன் என்று சொல்வது சிவம், அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்த நிலை. அதை ஆங்கிலத்தில் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்று சொல்கின்றோம். அந்த சக்தி வெளிப்படாத வரைக்கும் அது பொட்டென்ஷியலாகவே இருக்கின்றது. அந்த பொருளுக்குள்ளேயே அடங்கி இருப்பது போல சக்தி கூட சிவனில் அடங்கி இருக்கும் நிலை சிவநிலை. ஆனால் சக்தி வெளிப்பட்டதும் அது செயல் நிலை ஆகின்றது. சக்தி தனித்து இயங்குகின்றது சிவனின் இயக்கத்தில். ஆகவே அதையும் அவர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே இந்த சுத்த தத்துவம் ஐந்து இருக்கின்றது என்பதை பார்த்தோம். இது சுத்த மாயையில் இருந்து வருகின்றது. இந்த சுத்த மாயையில் இருந்து வரும் இந்த ஐந்து தத்துவங்களையும் விருத்தி என்று ஒரு சொல்லு, விருத்தி என்றால் விஸ்தரிப்பது. விருத்தி மூலமாகத்தான் இறைவன் உருவாக்குகின்றான் என்றதை பார்த்தோம். இந்த விருத்திக்கும் ஒரு உதாரணம் தந்தார் பேராசிரியர். ஒரு சர்க்கஸ் கொட்டகை, சர்க்கஸ் நடக்கும் இடத்தில் ஒரு கொட்டகை போடுவார்கள், கூடாரம். அந்த கூடாரத்தை பார்த்தீர்கள் என்றால், பார்த்திருந்தால் அந்த கூடாரம் விரிப்புகளாக இருக்கும். ஒரு விரிப்பு, அதற்கு மேலே இன்னொரு விரிப்பு, அதற்கு மேலே இன்னொரு விரிப்பு என்று அடுக்கு விரிப்புகளாக இருக்கும். அந்த விரிப்புகளை உதாரணத்துக்கு கொண்டு வருகின்றார். ஆகவே இறைவன் இதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தவுடன் தன்னுடைய சுத்த மாயையை, சுத்த மாயையை, அவருடைய கையிருப்பில் இருக்கும் சுத்த மாயையை கொண்டு வந்து அந்த விரிப்புகளை துவக்குகின்றார். அதுதான் இந்த தத்துவத்தின் தொடக்கம். ஆகவே இந்த சிவ தத்துவம் ரெண்டு இடத்திற்கு செயல்படுகின்றது. இந்த சிவ தத்துவங்களில்தான் சிவனும் இயங்க வேண்டும். அவருக்கு நிலைக்களமாக இருப்பதுதான் இந்த சிவ தத்துவங்கள். சக்தியும் இயங்க வேண்டும், அவளுக்கும் நிலைக்களங்களாக இருப்பதுதான் இந்த நிலைக்களங்கள், இந்த சிவ தத்துவங்கள். ஆகவே இது நிலைக்களங்களாக இருப்பது என்று சொன்னால் ஒரு பேஸ், ஒரு தளம். ஆகவே இந்த தளம் முக்கியமாக அவர்களுக்கு வேண்டும். அது சுத்தமாயில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவமும் ஆன்மாக்களுக்குரியது. ஆகவே இந்த சுத்த தத்துவத்திலிருந்துதான் அந்த நிலைக்களங்களை சிவன் உருவாக்குகின்றார், தனக்கும் தன்னுடைய சக்திக்கும். அது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதில் முதலாவதாக இந்த கலைகள் ஐந்தென்றதை மூன்று வகுப்புகளாக படித்தோம். அந்த கலைகளுக்குரிய நிலைக்களத்தையும் சிவன் இந்த சிவ தத்துவத்திலிருந்து தான் உருவாக்குகின்றார் என்பது உங்களுக்கு படித்திருக்கின்றோம். அதை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். ஆகவே இந்த நிலைக்களங்களை வைத்து இறைவன் இப்போது தொடங்கப் போகின்றார். தன்னுடைய விரிப்பை தொடங்குவதற்கு அவர் தயாராகிவிட்டார். இப்போ எந்த நிலையில் இருக்கின்றார்? பரநாதம் பரவிந்து. ஆகவே அவர் நாத நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய பரவிந்து, தன்னுடைய சக்தியை பாவித்து முதலாவது விரிப்பு விரிக்கின்றார். முதலாவது தத்துவம் அதுதான் சிவ தத்துவம். அந்த சிவ தத்துவத்தை எந்த நிலையில் இருந்து விரிக்கின்றார்? பரவிந்து நிலையில், தன்னுடைய சக்தி நிலையில் இருந்து அதை செயல்படுத்துகின்றார். ஆகவே சிவ தத்துவம் தோன்றுகின்றது. அந்த தத்துவங்கள் தோன்றும் போது இன்னொரு விடயத்தையும் பழைய வகுப்பில், போன வகுப்பில் சொல்லியிருந்தேன். இந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் என்னத்துக்கு இயக்குகின்றார் என்றால், ஐந்து விடயங்களுக்காக ஒவ்வொரு தத்துவங்களும் உருவாக்கப்படுகின்றது. இந்த ஐந்து சிவ தத்துவங்களும் ஒவ்வொரு தத்துவங்களிலும் ஐந்து விடயங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த ஐந்தும் பொது விடயங்கள். ஆனால் ஒவ்வொரு தத்துவத்திலும் அந்த ஐந்து விடயங்களும் ஒவ்வொரு செயலுக்காக இருக்கின்றன, ஒவ்வொரு பெயர்களுடன் இருக்கின்றன. அவ்வளவுதான். நீங்கள் உங்களுடைய சொந்த அட்டவணையை போடுவீர்களாக இருந்தால் இந்த ஐந்து தத்துவங்களுக்கு கீழ் ஐந்து செயல்கள் போடுவீர்கள். ஐந்து செயல்களுக்கும் ஐந்து வித்தியாசமான பெயர்கள் இருக்கும். அந்த பெயர்களின் கருத்தென்ன? அந்தந்த உடையங்களுக்கு அந்தந்த தத்துவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஐந்து பொது உடையங்களும் என்ன என்றதை முதல் பார்த்து அந்த விரிப்புகளுக்கு செல்வோம். இது மீட்டது. இந்த ஐந்து பொது உடையங்களும் என்னவென்று பார்த்தால், இறைவனுக்கு நிலைக்களமாக இருக்கின்றது இந்த தத்துவங்கள், முதலாவது விடயம். ரெண்டாவது, சக்தி கலைக்கு நிலைக்களங்களாக இருக்கின்றது. மூன்றாவது விடயம் வாக்குகள் என்று சொல்லப்படும் சொல் தத்துவம் என்று படிக்கப் போகின்றோம் என்று பிற்பகுதியிலும் அடுத்த வகுப்பிலும். அந்த வாக்குகளுக்கும் நிலைக்களமாக இருக்கின்றது. அப்போ இந்த மூன்று விடயங்களுக்கும் நிலைக்களமாக இருப்பது தத்துவங்கள். ரைட், என்னத்திற்கு? சிவனுடைய இயக்கத்திற்கு, சக்தியுடைய இயக்கத்திற்கு, வாக்குகளுக்கு. வாக்குகள் என்பதை சிறிது நேரத்தில் பார்க்கப் போகின்றோம் என்னவென்று. அதற்கடுத்ததாக இந்த வாக்குகள் என்றது வந்தால், வாக்குகள் என்பது சொல்லு, அதை பார்ப்போம் சிறிது நேரத்தில். இந்த சொற்களால் இறைவனால் ஆன்மாக்களுக்கு உருவாக்கப்பட்டதுதான் ஆகம நூல்கள். நாங்கள் படிக்கும் நூல்களும் அதில் வருகின்றன. ஆகவே இந்த ஆகம நூல்களுக்குரிய தத்துவங்களாகவும் இந்த தத்துவ இயங்குகின்றது. அது நாலாவது முறை அந்த இயக்கத்திற்கு. ஐந்தாவது முறை என்னவென்றால், எங்களுடைய ஆன்மாக்கள் நாங்கள் பயிற்சி செய்து ஒரு நேரத்தில் நாங்கள் பாசங்களிலிருந்து நீங்கும் போது, அதாவது மாயை கண்மங்களை நிறைவேற்றிய பின் இறைவனின் திருவருளுக்காக, திருவடிக்காக, பதிஞானத்திற்காக போய் நிற்கும் நிலை, ஆணவமலம் ஒடுங்கிய நிலை, ஆணவமல வாசனை மாத்திரம் உள்ள நிலை என்று நாங்கள் ஆரம்ப வகுப்புகளில் படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையில் வந்திருக்கும் ஆன்மாக்கள் இறையின் ஞானத்தை, அவர் குருவாக வந்து அந்த பதிஞானத்தை கொடுக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் இந்த சுத்த தத்துவங்களுக்குள் வந்துவிடும். ஆனால் இந்த சுத்த தத்துவங்கள் இந்த நான்கு விடயங்களுக்குமாகத்தான் கூடுதலாக பாவிக்கப்படுகின்றது. மீண்டும் சிவன் இயங்குவதற்கு, சக்தி இயங்குவதற்கு, இயக்கமாகிய வாக்குகள் நடைபெறுவதற்கு, இந்த வாக்குகளில் இருந்து வந்த ஆகமங்கள் நிலைக்களனாக இருப்பதற்கு, ஐந்தாவதாக உயர்ந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கும் இந்த தத்துவத்தில் சிறிய இடத்தை இறைவன் ஒதுக்குகின்றார். இந்த ஐந்து விடயங்களும் தான் இந்த தத்துவங்களில் நடக்கின்றன. ஆகவே அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு பெயர் படித்திருந்தோம் படிக்கும் போது, சகலர், பிரளயா கலர், விஞ்ஞான கலர் என்று. இந்த விஞ்ஞான கலர் தான் அந்த ஆன்மா தொகுதி. அந்த ஆன்மாக்களுக்கும் சிவனுடைய இந்த கடைசி இந்த அவருடைய புவனத்தில், புவனங்களை பற்றி இப்போது பார்க்கப் போகின்றோம் சிவ தத்துவத்தில். அதில் ஒரு புவனத்தை அவர் இந்த உயர்ந்த ஆன்மாக்களுக்கு வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த ஐந்து விடயங்களும் ஒவ்வொரு தத்துவத்திலும் நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் விளங்கிவிட்டால், இனி அதை பார்த்து கொண்டு போவது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இனி மீண்டும் முதல் விரிப்புக்கு கூட்டிக் கொண்டு வருகின்றேன். முதல் விரிப்புத்தான் உங்களுடைய சிவம், அதாவது சிவ தத்துவம். சுத்த தத்துவத்தில் ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றது. அந்த தத்துவங்களில் முதலாவது தத்துவம் சிவ தத்துவம். மீண்டும் சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. ஆகவே சிவத்தில் இந்த ஐந்து விடயங்களுக்கும் என்ன பெயர்கள் என்று இப்போது பார்த்து விடுவோம். இந்த சிவ தத்துவத்தை அவர் விரித்தவுடன் எந்த நிலையிலிருந்து விரிக்கின்றார்? அவர் பதி நிலையில் வந்து சிந்தித்தார். அதன் பிறகு தன்னையும் சக்தியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு வந்தார் செயல்பட வேண்டுமென்று. அந்த நிலை பரநாதம், சிவனுக்குரிய நிலை. பரவிந்து, சக்திக்குரிய நிலை. அந்த நிலையில் இருவரும் இருந்து கொண்டு, இறைவன் இருந்து கொண்டு செயல்படுத்துபவர் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் தன்னுடைய சக்தியாகிய பரவிந்துவை பாவித்து முதலாவது தத்துவத்தை உருவாக்குகின்றார். முதலாவது விரிப்பை உருவாக்குகின்றார். முதலாவது விருத்தியை உருவாக்குகின்றார். அதுதான் சிவ தத்துவம். இந்த விரிப்பை உருவாக்கியவுடன் இதற்கு அந்த ஐந்து செயல்களும் இடம்பெற வேண்டும். அந்த ஐந்து செயல்களும் என்னவென்று பொதுவாக பார்த்துவிட்டோம். இப்போது அதை விளக்கமாக அந்த தத்துவத்தில் பார்ப்போம். அந்த தத்துவத்தில் இந்த ஐந்திலும் சிவன் இயங்கும் நிலையை சிவ தத்துவம் என்றும், சக்தி இயங்குகின்றது, அந்த சக்தி இயங்கும் நிலையை, இந்த தத்துவத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க ஞானாசக்தி 100% சிவ தத்துவத்தில். ஆகவே அந்த ஞானாசக்திக்குரிய இடம் அந்த சிவ தத்துவமாகவும், அதை விட வாக்குகள் என்று சொன்னோம், அதை பற்றி விரிவாக பார்க்கப் போகின்றோம். இந்த தத்துவத்தில் இருக்கும் வாக்கினுடைய பெயர் சூட்சுமை வாக்கு. அதை பற்றி விரிவாக பார்ப்போம் ரெண்டு வகுப்புகளில். அந்த வாக்குகளுக்குரிய இடமாகவும், மூன்றாவதாக அதற்கு பிறகு அந்த வாக்குகளில் இருந்து வந்த சிவ ஆகமங்கள் நூல்களுக்குரிய இடமாகவும், நான்காவதாக ஐந்தாவதாக இந்த உயர்ந்த ஆன்மாக்கள் வாழுவதற்குரிய தத்துவமாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த சிவ தத்துவத்திற்கு வந்தவுடன் உங்களுக்கு ரெண்டு விடயங்கள் நாங்கள் படித்தது ஞாபகம் வர வேண்டும். இறைவன் மூன்று நிலைகளில் இருந்து இவற்றை செயல்படுத்துகின்றார். என்ன நிலை? அருவநிலை, அரு உருவநிலை, உருவநிலை. ஆகவே இந்த ஐந்து சிவ தத்துவங்களும், சாரி, ஐந்து தத்துவங்களில் சிவ தத்துவம் அருவநிலையில் இருந்து செயல்படுத்தும் தத்துவமாக இருப்பது நாங்கள் படித்திருக்கின்றோம். அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு அந்த நிலைக்கு, லய நிலை, லானா யானா. ஏனென்றால் மூன்று நிலைகளில் இருந்து அவர் செயல்படுத்துகின்றார். அருவ நிலையை லய நிலை என்று சொல்கின்றோம், அரு உருவ நிலையை போக நிலை என்று சொல்லுகின்றோம், உருவ நிலையை மூன்றாவது நிலை, உருவ நிலை, போக நிலை, அதிகார நிலை என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த மூன்று நிலைகளில் இருந்து அவர் இந்த மூன்று உருவங்களில் இருந்து செயல்படுத்துகின்றார் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அவற்றையும் கொண்டு வந்து இங்கு இணைக்கின்றேன். இந்த சிவ தத்துவத்தில் அவர் இருக்கும் நிலை அருவநிலை, அருவ உருவம், உருவம் என்று சொல்லுங்கோ அல்லது வடிவம் என்று சொல்லுங்கள், வடிவம் அருவ வடிவம், நிலை லய நிலை. ஆகவே இதுதான் இந்த முதலாவது விரிப்பில் இறைவன் தனக்கு உருவாக்கிய நிலக்கலங்களும் தன்னுடைய செயல்களும். இது முதலாவது விரிப்பு. இந்த நிலைக்கு வந்தவுடன் அவர் லய நிலைக்கு வந்துவிட்டார், அருவ நிலைக்கு. இந்த லய நிலையில் அவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, லய சிவன். சிவன் லய நிலையில் இருக்கும் போது லய சிவன். இப்போது தன்னுடைய இரண்டாவது விரிப்பை அவர் விரிக்க வேண்டும். அதற்கு தன்னுடைய நிலையை பாவிக்கின்றார், லய சிவன் நிலை. அப்ப அந்த லய சிவன் நிலையில் இருந்து கொண்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால், சக்தி தத்துவத்தை உருவாக்குகின்றார். அதுதான் இரண்டாவது தத்துவம், சக்தி தத்துவம். அந்த சக்தி தத்துவத்தை அவர் லய நிலை, அதாவது லய சிவனாக இருந்து உருவாக்குகின்றார். அந்த விரிப்பை என்று சொல்லுங்கள் அல்லது அந்த விருத்தியை என்று சொல்லுங்கள். அதை உருவாக்கியவுடன் அந்த சக்தி தத்துவத்திற்கும் ஐந்து விடயங்கள் இருக்கின்றது. பொது விடயமாக பார்த்து விட்டோம். இப்போது சக்தி தத்துவத்தில் என்ன விடயம் இருக்கென்று பார்த்தோம் என்றால், அந்த சக்தி தத்துவத்தில் முதலாவதாக தன்னுடைய நிலக்கலமாக அந்த சக்தி தத்துவத்தை பாவிக்கின்றார், தன் சக்தியை இயக்குவதற்கு. இரண்டாவதாக அவருடைய ஆகமங்கள், அதாவது இந்த வாக்குகள் என்று படிக்கப் போகின்றோம். அந்த வாக்குகளுக்குரிய, அந்த வாக்குக்குரிய பெயர் அந்த தத்துவத்தில் பை சந்தி வாக்கு. பை சந்தி வாக்காக, வாக்குக்காக அந்த தத்துவத்தை அமைக்கின்றார். அதை பற்றுக்கோடு என்று சொல்லுவோம். அந்த நிலைகளை, அந்த வாக்குகளின் நிலைகள் ஒவ்வொரு தத்துவத்திலும் பற்றுக்கோடு என்று சித்தாந்தத்தில் சொல்வார்கள். இதெல்லாம் சொல்றளவில்தான் தெரிய வேண்டும், வேறொன்றுமல்ல. ஆகவே அந்த வாக்குகளுக்காக அந்த தத்துவம் அமைந்திருக்கின்றது. அந்த வாக்குகளில் இருந்து வந்த ஆகம நூல்களுக்காக அந்த தத்துவம் அமைந்திருக்கின்றது. அதே நேரம் ஆன்மாக்களில் உயர்நிலையை அடைந்த ஆன்மாக்கள் பரிஞானத்துக்காக காத்திருக்கும் போது அவர்களில் சிலர் அந்த தத்துவத்திற்குள் இருக்கின்றார்கள். அதைவிட இந்த தத்துவத்தில் சக்திக்குரிய இடமாக கிரியா சக்தி தான் 100% இருக்கும் நிலைதான் சக்தி தத்துவம். ஆகவே அந்த சக்திக்குரிய நிலைக்கலனாகவும் அந்த தத்துவம் இருக்கின்றது. இதைவிட இரண்டாவது நிலை நாங்கள் படித்திருக்கின்றோம். இரண்டாவது நிலையிலும் இறைவன் சக்தி நிலையிலும் அருவமாகத்தான் செயல்படுகின்ற. அந்த நிலைக்குரிய பெயர் லய நிலை. ஆகவே இந்த ஐந்து விடயங்களும் அந்த சக்தி தத்துவத்தில் உண்டு, பொது விடயங்களுக்குரிய பெயர்களுடன். அதைவிட அவர் லய நிலையிலிருந்து செயல்படுகின்றார். இந்த தத்துவத்திலும் அவருடைய வடிவம் அருவ நிலை. ஆகவே சிவநிலை, சிவ தத்துவத்திலும் சக்தி தத்துவத்திலும் அவர் இருக்கும் நிலை லய நிலை, வடிவம் அருவம். ஆகவே இந்த ரெண்டு நிலையையும் லய நிலை என்று தனிய சொன்னால் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக, ஒன்று சூட்சும லய நிலை என்றும் சிவநிலை சிவ தத்துவத்தில் இருப்பது சூட்சும லய நிலை என்றும், சக்தி தத்துவத்தில் இருக்கும் லய நிலையை தூள லய நிலை என்றும் சொல்கின்றோம். இந்த சூட்சுமம் தூலம் என்பதை நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் பல முறை பல இடங்களில் பாவிக்கின்றோம். மூலமாக இருப்பது சூட்சுமம், செயலாக வரும்போது தூலம். அதுதான் அதன் கருத்து. சிவநிலையில் இருக்கும் போது சூட்சுமம், சக்தி நிலைக்கு வரும்போது தூலம். ஆகவே அதனால் தான் இந்த லயத்தை ரெண்டு பெயர் கொண்டு அழைக்கின்றோம். இது இரண்டாவது விரிப்பு. இப்போது அவர் இந்த நிலைக்கு வந்ததும் இனி மூன்றாவது நிலைக்கு போக வேண்டும். இப்போது இரண்டாவது நிலைக்கு வந்ததும் அவர் எந்த நிலைக்கு போகப் போகின்றார்? லய நிலையில் இருந்து இப்போது அவர் போகப் போகிறது போக நிலைக்கு. ஆகவே அவர் போக நிலையில் இருந்து கொண்டு மூன்றாவது விரிப்பை விரிக்க யோசிக்கின்றார். அந்த விரிப்பு என்னத்திற்காக விரிக்கின்றார்? சாதாக்கியம், அதாவது சதாசிவ சத்துவத்திற்காக விரிக்கப் போகின்றார் விருத்தி. அந்த விருத்தியில் என்ன மாதிரி இந்த சக்திகள் இயங்குகின்றது? ஞானாசக்தி 50 வீதமாகவும் கிரியாசக்தி 50 வீதமாகவும் இயங்குகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த மூன்றாவது விரிப்பை அவர் அங்கு விரிக்கின்றார். மூன்றாவது தத்துவத்தை, சுத்த மாயையிலிருந்து மூன்றாவது தத்துவத்தை விரிக்கின்றார். அது சதாசிவ தத்துவம் என்றும் சொல்லலாம், சாதாக்கிய தத்துவம் என்றும் சொல்லலாம். இந்த தத்துவத்தை விரித்தவுடன் இங்கும் 5 செயல்கள் நடைபெறப் போகின்றன. ஒன்று, சிவனுக்கு அது சதாசிவ தத்துவத்திற்கு ஒரு நிலைக்களமாக இருக்கின்றது. சக்திக்கு வந்தீர்கள் என்றால் 50 வீதம் ஞானாசக்தி, 50 வீதம் கிரியா சக்திக்கு ஒரு நிலைக்களமாக இருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் இப்போது உங்களுடைய வாக்குகளுக்கு வந்தீர்கள் என்றால் இனித்தான் படிக்கப் போகின்றீர்கள். அந்த மூன்றாம் நிலையில் இருக்கும் வாக்குக்கு பெயர் மத்திமை வாக்கு. மத்திமை பெயரை ஞாபகம் வைத்திருங்கள், மத்திமை வாக்கு. இந்த வாக்குக்கும் அது நிலைக்களமாக, பற்றுக்கோடாக இருக்கின்றது. இந்த வாக்குகளிலிருந்து வந்த ஆகம நூல்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கின்றது. அதற்கு மேலாக இந்த ஆன்மாக்களுக்கு இடமாகவும் அங்கு இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில், இந்த ஐந்தும் இருக்கும் நிலையில், இறைவனின் நிலையாகிய மூன்று நிலையாகிய லய நிலை, போக நிலை, அதிகார நிலையில் இந்த மூன்றாவது தத்துவத்திற்குரிய நிலை படித்திருக்கின்றோம், போக நிலை. இதில் எந்த வடிவத்தில் இருக்கின்றார்? அரு உருவ வடிவமாகிய லிங்க வடிவத்தில் இருந்து செயல்படுகின்றார். இந்த லிங்க வடிவத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார். இந்த லிங்க வடிவத்தில் இருந்துதான் அவர் அருள் பாலிக்கின்றார். ஏனென்றால் அவர் அரு உருவமாக இருப்பது மாத்திரமல்ல, இங்குதான் சக்தி பாதி சிவன் பாதியாக இருக்கின்றார். அந்த கன்செப்டுக்கு ஏற்றபடிதான், அந்த தத்துவத்திற்கு ஏற்றபடிதான் ஞானாசக்தி 50 வீதமாகவும் கிரியாசக்தி 50 வீதமாகவும் அவர் இருக்கும் அரு உருவ நிலை. ஆகவே இந்த மூன்றாவது விரிப்பும் இப்போது இறைவன் விரித்துவிட்டு இனி நான்காவது விரிப்புக்கு அவர் செல்லப் போகின்றார். இந்த விரிப்புக்கு போகும்போது, அதாவது ஈஸ்வர தத்துவத்திற்கு, நாங்கள் பார்த்தோம் அவருடைய மூன்றாவது நிலைக்கு அவர் இறங்க வேண்டும். அந்த நிலைதான் அதிகார நிலை. ஆகவே அவர் அதிகார நிலையில் போயிருந்து கொண்டு தன்னுடைய நாலாவது விரிப்பை செய்கின்றார். ஆகவே அந்த நாலாவது விரிப்பு அங்குதான் தொடங்குகின்றது. ஆகவே அந்த நாலாவது விரிப்பை தொடங்கியவுடன் அது அவருக்கு நிலக்கலமாக, எண்ணத்திற்கு நிலக்கலம் அவருடைய செயலாகிய சதாசிவ தத்துவம், அதாவது செயல் முழுமையாகவும் ஞானம் குறைவாகவும் இருந்து செயல்படும் நிலைக்கு நிலக்களமாக அமைகின்றது. சக்தியை பொறுத்தவரையில் கிரியா சக்தி, அதாவது செயல் சக்தி கூடி ஞானாசக்தி குறைந்ததற்கு அதை சொல்லிவிட்டேன், அதற்கு நிலக்களமாகவும், அவருடைய தத்துவமாகிய ஈஸ்வர தத்துவத்திற்கு நிலக்களமாகவும், அதற்கடுத்ததாகிய அடுத்த வாக்கு, மூன்று வாக்குகளை சொல்லிவிட்டோம். நான்காவது வாக்குக்குரிய பெயர் வைகரி வாக்கு. ஏனென்றால் நான்கு வாக்குகள் தான் படிக்கப் போகின்றோம். அந்த வைகரி வாக்குக்குரிய தத்துவமாகவும் அது அமைகின்றது. அந்த வைகரி வாக்கிலிருந்து வந்த ஆகம நூல்களுக்குரிய தத்துவமாக அமைகின்றது. ஆன்மாக்கள், உயர் ஆன்மாக்கள் இருந்து சில விடயங்களை இறையிடமிருந்து எடுப்பதற்குரிய இடமாகவும் அமைகின்றது. இந்த நிலையில் இந்த ஐந்தும் நிறைவேற்றப்படுகின்றது அந்த தத்துவத்தில். ஆனால் அதே தத்துவத்தில் இறைவன் அதிகார நிலையில் இருக்கின்றார், உருவ நிலையில் இருக்கின்றார். ஆகவே இவைதான் நான்காவது விரிப்பில் இருக்கும் விடயங்கள். இந்த நான்காவது விரிப்பை அவர் விரித்தவுடன் இன்னும் அதிகார நிலையில் தான் இருக்கின்றார். அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் ஐந்தாவது விரிப்பை விரிக்கப் போகின்றார். ஆகவே இந்த அதிகார நிலையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அதிகார நிலையில் இருந்து கொண்டு இந்த ஐந்தாவது விரிப்பை விரிக்கின்றார். இந்த ஐந்தாவது விரிப்பு யாருக்காக விரிக்கின்றார்? தன்னுடைய அடுத்த தத்துவமான சுத்த வித்தைக்காக விரிக்கின்றார். இந்த சுத்த வித்தையில் என்ன நடக்கின்றது? ஞானாசக்தி கூடியும் கிரியாசக்தி குறைவாகவும் இருந்து செயல்படும் நிலை. இந்த நிலையில் அந்த சக்திக்கு நிலைக்களமாக இந்த விரிப்பு உதவுகின்றது, சுத்த வித்தை. அதற்கு மேலாக இறைவன் இந்த சுத்த வித்தையில் சுத்த வித்தை என்ற பெயரில் இயங்குவதால் அவருடைய சுத்த வித்தைக்குரிய நிலைக்களமாகவும் இயங்குகின்றது. இந்த இந்த தத்துவத்தில் ஐந்தாவது தத்துவத்திற்குரிய வாக்கு மூன்றும், நான்கு வாக்குகள் தான் அவருடைய இயக்கத்தில் ஒன்று, நான்கும் படித்து விட்டோம் முதல் நாளிலும். ஆகவே வைகரி வாக்குத்தான் இந்த தத்துவத்திற்கும் கொமனாக, அதாவது சேர்ந்திருக்கின்றது. மற்ற தத்துவத்துக்குரிய வாக்குத்தான் இந்த வாக்கிலும் செயல்படுகின்றது. ஆகவே இங்கு இரண்டு நிலைகள் வருகின்றது வைகரி வாக்குக்கு. எப்பவும் சைவ சித்தாந்தத்தில் இரண்டு நிலைகள் வந்தவுடன் நாங்கள் அதை சூட்சுமம் தூலமாக பிரிப்பது வழக்கம். நாங்கள் அல்ல, ஆகமத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே ஈஸ்வர தத்துவத்தில் நாங்கள் சொன்ன வைகரிக்கு முன்னால் நாங்கள் அதை சூட்சும வைகரி என்று போடுகின்றோம். இப்போது சுத்த வித்தையில் நாங்கள் அந்த வைகரி வாக்கை பார்க்கும் போது அதுக்கு தூள வைகரி வாக்கு என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த வைகரி வாக்கினால் வந்த ஆகம நூல்களுக்கும் இது நிலக்களமாக அமைகின்றது. இந்த இடத்தில் இறைவன் எப்படி, இறைவனின் நிலை எப்படி என்று பார்த்தால் அதிகார நிலை. அவருடைய வடிவம் என்னென்று பார்த்தால் உருவம். ஆகவே இந்த ஐந்து விரிப்புகளையும் இறைவன் விரித்து இந்த ஐந்து சிவ தத்துவங்களையும், அதாவது சுத்த தத்துவங்களையும் இறைவன் உருவாக்கிவிட்டார், விருத்தி. இதிலிருந்து அவருடைய இயக்கம் தொடங்கிவிட்டது. இதுதான் எங்களுடைய சிவ தத்துவம் எப்படி உருவாகியது என்பதனுடைய விளக்கம். அதை மிகவும் மெதுவாக உங்களுக்கு புரியும் முறையில் முடிந்தளவு இங்கு கொணர்ந்திருக்கின்றேன். ஆகவே இவற்றை மீண்டும் ஒரு முறை நீங்கள் மீட்டல் செய்ய வேண்டும். இந்த மீட்டல் செய்துவிட்டு அடுத்த வகுப்புக்கு வரும்போது நாங்கள் வாக்குகளை அடுத்த வகுப்பில் தொடங்குவோம். ஏனென்றால் இன்று வாக்குகளை நான் சொன்னேன் என்றால் நீங்கள் இதை உங்களுடைய சித்தத்தில் பதிய வைப்பது சிறிது தாமதமாக இருக்கும் என்று உள்ளுணர்வு சொல்வதால் இந்த முழு பார்வையை, முழு முழு பார்வையாகவே உங்களுக்கு சிவ தத்துவத்தை, சாரி, இந்த சுத்த தத்துவத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன். மீண்டும் இந்த சுத்தமாயா காரியங்களில் நான்கு விடயங்கள் அடங்கியிருக்கின்றது. இறைவனின் இயக்கத்தில் முதலாவதாகிய ஐந்து கலைகள் சக்திக்காக, ஐந்து சுத்த தத்துவங்கள் சிவனுக்காக, அது ரெண்டும் இன்றுடன் முழுமையாக முடிந்துவிட்டது. இனி மீள் வகுப்பு இப்போதைக்கு இல்லை, இறுதியில் ஒரு நாளைக்கு வரும். வார வகுப்பு முழுமையாக வாக்குகளுக்காக வைத்திருக்கின்றேன், அதை முழுமையாக படிப்போம். அந்த வாக்குகள் முடிந்தவுடன் நான்காவது, அதுக்கு அடுத்த வகுப்பில் அடுத்த கடைசி நிலையாகிய இயக்கம் எப்படி நடைபெறுகின்றது என்று ஒன்று இரண்டு வகுப்புகளில் பார்க்கப் போகின்றோம். அந்த இயக்கத்துக்குரிய ஆன்மீக பெயர் பிரேரக காண்டம். இவை வருகின்றன இன்னும் ஒன்று இரண்டு வகுப்புகளில். ஆகவே நாங்கள் அவற்றை அங்கு பார்ப்போம். இன்று நான் சொன்னது மிகவும் மெதுவாக, மிகவும் பொறுமையாக அதை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அதை வைத்து நீங்கள் எழுதிவிட்டீர்கள் என்றால் எல்லாமே உங்களுடைய சித்தத்துக்குள் வரும். அதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையாவிடம் கார்த்திகேயன் ஐயாவுடைய கருத்துக்களுடன் தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய சைவ சித்தாந்த கருத்துடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள் ரவினையா. ரவினையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். சரி, மீண்டும் வருகின்றேன். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் ரவினையா வந்து விட்டீர்கள், சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் மீட்டல் பின்பு சில தத்துவங்களை பற்றி கூறப்பட்ட விளக்கங்களை கேட்டல் சிந்தித்தல், உணர்தல், தெளிதல் என்ற அடிப்படையில் கேட்டவற்றை சிந்தித்து பின்பு சிந்தித்தவற்றை உணர்ந்து உணர்ந்ததை தெளிவடையும் போது அறிவுத்திறன் கூடுவதால் அதன் பலனை அடைய வழிகாட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் வழிவகுக்கின்றது. எனவே கிரியாசாதகர்கள் சத்சங்கத்தில் கூறப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி சாதனைகளை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து ஆன்ம ஈடேற்றத்துக்குரிய முயற்சியில் வெற்றி பெறுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிக அருமையாக அதை செயல்முறைக்கு கொண்டு போகும் நிலையில் ஒரு தொகுப்பு ஒன்றை கொடுத்தீர்கள், அழகான வாக்கியங்களுடன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் எங்களுடைய சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சிவ தத்துவத்திலிருந்து வரப்பட்ட கருத்துகள் பாபா ரொம்ப சிறப்பாக அது விளக்குனீங்க. ரொம்ப சிறப்பு. சைவ சித்தாந்தத்துல ரொம்ப ஆழமா சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துக்கு முக்கியமான விஷயம் சிவ தத்துவங்களை பேசுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் பிறவிதோறும் ஆன்மீக விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கு. இது சைவ சித்தாந்தம் சொல்லுது. பிறவிதோறும் ஏதோ ஒரு கடவுள் என்ற ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது தான் ஆன்மாவுடைய வேலை. அது தேடி 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 ஒரு நாளைக்கு சிவ தத்துவத்துக்கு வந்து சிவ தத்துவத்திலேருந்து அறிஞ்சு அதுக்கப்புறம்தான் அதுக்கு வீடு பெறு என்ற ஒரு விஷயத்த கொடுக்கறதா சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம விரிவா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிறோம் என்ற ஒரு விஷயம் நமக்கு வரும். ஏன்னா போறோம், சாமி கும்பிடுறோம், தெய்வம் நமக்கு ஏதாவது செய்ய செய்யாம இருக்கும், அது வேற விஷயம். ஆனா நம்மளோட கிரியா யோகம் கலைன்னு சொல்லிருக்காரு யோகியா. அந்த வகையில இந்த சைவ சித்தாந்த அடிப்படையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இது ஒரு சுழற்சி முறையில எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அது தெய்வீக விஷயமா இருந்தாலும் சரி, உலகில் விஷயமா இருந்தாலும் சரி, அறியாமையில உள்ள ஒரு விஷயமா இருந்தாலும் சுழற்சி முறையில எல்லாம் நடந்துச்சு. அதுல தெய்வீக விஷயம்ன்றது ஆன்மீக விஷயம்ன்றது சுழற்சி முறையில நடந்துச்சு. அது இப்படித்தான் இறைவனுடைய படைப்புல இப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்குது. இப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கிற இடத்துல நாம எந்த நிலையில இருக்கிறோம், அந்த நிலையிலேருந்து நம்ம முன்னேறி ஆன்மீகத்துக்கு போறதுக்கு ஒரு வழிகாட்டுது சைவ சித்தாந்தம். அதுக்குதான் இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறதா சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதுதான் உண்மையும் கூட. அதனாலதான் இது வந்து சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவுன்னு சொல்றாங்க. அந்த வகையில நல்லா சத்சங்கம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. பாபாஜிக்கு நன்றி. அத சொற்பொழிவு பண்ணவருக்கு நன்றி. அதை கேட்டுட்டு இருந்த மாணவர்களுக்கும் என் உள்பட எல்லாருக்கும் அது ஒரு பாக்கியமாக அமைகும்ன்றத பாபாஜிக்கு நன்றி சொல்லி ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போல அந்த மூலத்திற்கு கொண்டு சென்றீர்கள். அதை மூலம் என்று நான் இங்கே என்னத்தை குறிப்பிடுகின்றேன் என்றால், அந்த பயிற்சியில் அந்த அறிவுத்திறனை நாங்கள் எடுப்பதில் என்ன மாதிரியாக இதை எடுக்க வேண்டும், எதற்காக இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் உருவாகி இருக்கின்றன, அதை எப்படி ஆன்மா தேடுகின்றது, அப்படி தேடும்போது எந்த நிலையில் அது இறுதி நிலையில் அதைத்தான் அதை பிறப்போகின்றது அறிவுத்திறனுக்கு, அதன் பின்னும் பல படிகள் இருக்கின்றன, அதை பாவித்து நாங்கள் உயர்ந்த நிலைக்கு பதிஞானத்தை எடுக்கும் நிலைக்கு உயர வேண்டும் என்பதை மிகவும் அழகாக சுருக்கமாக சொன்னீர்கள். அது மக்களை நிச்சயமாக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம், சாதகர்களையும் சிவனடியார்களையும். ஆகவே பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி கூறுவோம். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.